கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து கவலையை மாற்றி உங்கள் வாழ்வில் உள்ள துக்கத்தை மகிழ்ச்சியாக்குவாராக. இருளை அகற்றி ஒளியேற்றுவாராக.
கலங்காதே நீ கலங்காதே, திகையாதே நீ திகையாதே, கத்தருந்தன் அருகினில் இருக்கின்றா, காலமெல்லாம் உன்னை ஆக்கின்றா. அல்லேலூயா அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா அல்லேலூயா. நீ கலங்காதே, திகையாதே நீ திகையாதே, கத்தருந்தன் அருகினில் இருக்கின்றா, காலமெல்லாம் உன்னை ஆக்கின்றா.
உன் பலத்தை குறைவாக கணக்கிட்டு குறைந்து போகாதே, உன் பலத்தை அதிகமாக கணக்கிட்டு அவதிப்படாதே. பழி வாங்குகிறவன் ஏற்கனவே பட்ட காயத்தோடு பல புது காயங்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். இறைவன் கை கொடுக்கின்றவர் என்ற உண்மை மனிதர்கள் கைவிடும் போதுதான் நன்றாக விளங்கும். இறைவனுடைய காரியங்களின் மேல் உன் கவனம் சரியாக இருந்தால் உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாயிருக்கும். சிரமங்களை தவிர்க்க விரும்புகிறவன் சிறுமைப்படுகிறான், சிரமங்களை விரும்பி ஏற்பவன் பெருமைப்படுகிறான். ஆன்மீகம் உனக்குள் உண்மையை கொண்டு வராவிட்டால் ஆன்மீகத்தில் நீ பொய்களை கலக்கிறாய் என்று பொருள். சொல்லில் செல்வனாயிரு, ஆனால் செயலில் வறியவனாயிராதே.
இயேசுவே என் வாழ்வு நீயாக, இயேசுவே உன் நிழல் என்றும் நானா. வாழ்விடுவேனுமை தொடர்ந்திடுவே வாழ்ந்திடுவேனுமை தொடர்ந்திடுவே
அப்பா தன் பிள்ளைக்கு கதை சொன்னார். பிரெஞ்சுக்காரர் ஒருவர் இறந்து போன தம் மனைவியை அடக்கம் செய்துவிட்டு திரும்பும் போது மழையும் இடி மின்னலுமாக இருந்தது. அப்போது அவர் என் மனைவி மோட்சத்தை அடைந்துவிட்டாள் என்பது உறுதியாகிவிட்டது, அதனால்தான் அங்கிருந்து இடி சத்தம் கேட்கிறது என்றார். பிள்ளை அப்பாவிடம், நீங்களும் அம்மாவும் கதைக்கும் போது எப்போதும் இடி முழக்கமாகத்தானே இருந்தது, அப்ப இதுதானா பரலோகம் என கேட்டான். குடும்பங்கள் இடி முழக்கமாக இருந்தால் ஒரு நாள் இடிந்துவிடும். யாக்கிரதை.
பாடலை தொடர்வது தீமைக்கு நன்மை ஒலிச்சித்திரம். எழுதியவர் பிரான்சிஸ் அவர்கள்.
என்னது மழை வருமா?
ஏங்க, கிளம்புறப்பவே மழை வருமா புயல் வருமானுகிட்டு. மழை வந்தா நல்லதுதானுங்க?
மழை வந்தா நல்லதுதான், ஆனா இப்படி வெளியே கிளம்பும் போது மழை வந்துச்சுன்னா கெட்டதாச்சே.
ஆமா, நல்லது கெட்டது. ஏங்க கிளம்புங்க போவோம்.
சரி ஷீலா. ஆமா, பஸ்ல போயிடலாமா?
எங்க மணி வேற ஆயிருச்சு, பொழுதும் போயிருச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஆட்டோ பிடிங்க.
ஆட்டோவா? சரி சரி, இது கூப்பிடுறேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. என்னது, ஒரு ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குதே. ஆட்டோ அடே, நிக்கிறானே, பரவாயில்ல. தம்பி கொஞ்சம் பர்ச்சேசிங் போகணும், லேட் ஆகும். நாலு கடை ஏறி இறங்கி பொருள் வாங்கணும், உன்னால வெயிட் பண்ண முடியுமா? முடியும்னா வா, இல்லனா நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன்ப்பா.
தம்பி தம்பி, அவரு சொல்றாரு, நீ போயிடாதப்பா. எங்க மணி ஆயிடுச்சுங்கிற உங்க பாட்டுக்கு என்னமோ நீங்க.
ஏதா வெயிட்டிங் போட்டுக்கலாமா?
வெயிட்டிங்கா?
ஆமாங்க.
என்னமா வெயிட்டிங் போட்டுக்குமாங்கிறாரு?
போட்டுக்க தம்பி. எங்க முதல்ல குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க.
சரி, அப்புறம்?
அப்புறம் பேக்கரியில வந்து கேக்குக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்.
அதுக்கப்புறம்?
அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு நகை கடையில நல்ல ரெண்டு அழகான வளையல், ஒரு மோதிரம், ஒரு செயின் வாங்கணுங்க.
ஐயோ தம்பி, ஆட்டோ பாத்து போகக்கூடாதா? என்னப்பா அது?
நான் பாத்துதான் சார் போறேன், அதுக்குள்ள ஒருத்தன் குடுக்க வந்துட்டேன் சார்.
இப்ப எல்லாருக்கும் இப்ப லைசன்ஸ் குடுத்துறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் எவனும் ஃபாலோ பண்றதே இல்ல.
ஏங்க ஜவுளி கடை வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, தோ வந்துடுறோம்.
சரிங்கம்மா. சார்
என்னப்பா,
கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார், ரொம்ப நேரம் நின்னா டிராபிக் ப்ராப்ளம் ஆயிடும்.
டிராபிக் ப்ராப்ளம் ஆகுதோ இல்லையோ, நீ ப்ராப்ளம் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன்.
சரி சரி, கிளம்புங்க வாங்க.
அவங்க
வரத்துக்குள்ள வந்துடலாம்ப்பா.
மேடம் உங்களை கைய எடுத்து கும்பிடுறேன், வேற ஆட்டோ பாருங்களேன்.
ஆமா, ரொம்பதான் கிராக்கி பண்றியே, ஏதோ பாவம் நின்னுகிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டா ஆயிரம் காரணம் சொல்றியே. நோ டேஸ்ல ஆட்டோ காரங்க எல்லாம் அட்ஜஸ்டபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. பேப்பர்ல எடிட்டோரியல் காலத்துல போட்டு கிழி கிழின்னு கிழிக்கணும்.
மேடம் மேடம், சும்மா இருக்கும் போதே வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க, என்ன பண்றது? ஆமா, இவங்க போய் 1 hour மேல ஆக போகுது, ஆளுங்களே காணா, அப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்களா?
என்ன ஆட்டோ தம்பி, ஆளுங்களையே காணும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ?
அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க?
எனக்கு பேஸ் ரீடிங் தெரியுமே.
அப்படின்னா
முகத்தை பார்த்தே சொல்லுவேன்.
சரி சார், உட்காருங்க சார்.
ஆட்டோ?
அம்மா, என் பேர் ஆட்டோ இல்லம்மா, நன்மைநாதன்.
அப்படியா மிஸ்டர் நன்மைநாதன்? ஜவுளி எடுக்க போனோமா, பக்கத்து பக்கத்துல எல்லா கடையும் இருந்துச்சு, எல்லா பொருளையும் ஒரேடியா வாங்கிட்டு வந்துட்டோம். அதான் கொஞ்சம் லேட்.
கொஞ்சம் லேட் இல்லம்மா, ரொம்பவே ஆயிடுச்சு.
இப்ப வண்டி எடுக்காம நீ தான் லேட் பண்ற.
அத புறப்படுற சார்.
தம்பி, உன் வீடு இங்க இருக்கு?
ட்ரஸ்ட் காலனிம்மா.
ட்ரஸ்ட் காலனியா? அது இங்க இருக்கு.
அது நீங்க ஆட்டோல ஏறினீங்கல்ல?
ஆமா, எங்க வீட்டுக்கிட்ட ஏறணும்.
அங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்.
மை காட், 15
கிலோமீட்டர்ஸா? இருக்காமா கேக்குறீங்க?
ஒன்னு இல்லப்பா, நாளான்னைக்கு என் பேத்திக்கு பர்த்டே, பக்கமா இருந்தா கூப்பிடலாமேனு நினைச்சேன்.
நினைக்காத, இப்படி ஆட்டோல ஏற வர்றவங்க எல்லாம் பர்த்டே பங்கன், மேரேஜ் பங்கனுக்கெல்லாம் இவரை கூப்பிட்டு இருந்தா, இவர் அங்க போயிட்டு இருந்தா பர்மனண்டா ஆட்டோ ஓட்டுறதை விட்டு பங்கனுக்கு தான் போயிட்டு இருக்கணும். அல்ல, வீடு வந்துருச்சே.
ஏன்பா, எவ்வளவு ஆச்சு மீட்டர்?
180 ரூபா மேடம்.
180 ரூபாயா?
ஆமா சார்.
எப்படி
என்ன வெயிட்டிங்? 1 ஹவர் பண்ணிருக்கேன். அது இல்லாம போக 17 கிலோமீட்டர், வர 17 கிலோமீட்டர் இல்லீங்களா சார்?
ஆமா, போக 17னா வர 17னா அதான் சரியா இருக்கும். 80 ரூபா தப்பா கொடுப்பேன்
சார். 4 மணி நேரமா உங்களோட தான் சார் இருக்கிறேன்.
அதுக்குன்னு எல்லா பணத்தையும் தூக்கி கொடுத்துட முடியுமா?
சரியான கரெக்டான கட்டணம் தான் அது.
வேணும்னா ஒரு 10 ரூபீஸ், ஒன்லி 90 ரூபீஸ், 90 ரூபா தான் தருவோம்
மேடம். ஒத்தையா ரெட்டையா பிடிக்காதீங்க மேடம்.
ஆமா, ஒத்தையா ரெட்டையா பிடிக்கிறதுக்கு நாங்க குழந்தைங்க பாரு, இந்த பாருங்க, அவ்வளவுதான்.
உங்க வேலை முடிஞ்சிருச்சு, ஏரியா வேற வந்துட்டீங்க, நீங்க பேசத்தம்மா செய்வீங்க. இப்படி பணத்துக்கு அலையாதீங்க, மத்தவங்க பணம்னா சும்மாவே அள்ளிக்குவீங்க போல இருக்க.
ஏங்க, போனா போகுது, மேல ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபாய கொடுத்துட்டு வாங்க.
சார், இது நல்லது இல்ல சார்?
நல்லது கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்ல. இந்தா வாங்கி எப்படி?
நல்லதுக்கே காலம் இல்லையா அந்த காலத்துல?
₹180 கேக்கலானே. அடடா,
ஏங்க அதையே பேசிட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க, தூங்கலாம்.
₹180
ஏங்க?
₹180
இப்ப தானே சொன்னேன், அதையே பேசாதீங்க. சாப்பிடுங்க, பேசாம.
என்னது ஆட்டோ சத்தம் கேக்குது, அதுல வேற கதவு தட்டாங்க. ஆட்டோக்காரன் யாராச்சும் ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து ரகல பண்ண வர்றானோ? ஐயோ ஷிலா, கதவு திறக்காது, கதவு திறக்க, ஜன்னல் வழியா பேசு. ஏதாச்சும் வம்புனா போலீஸுக்கு போன் பண்ணும்.
சார்,
என்னப்பா?
என்ன சார், எங்க இருக்கிறீங்க?
இங்க பாரியா, ஜன்னல் வழியா பாரு
சார்.
உனக்கு என்ன வேணும்?
ஒண்ணு இல்ல சார, இது உங்க பேக் தானே சார்?
ஆமா. ஷீலா, கதவு தர, கதவு தர.
என்னப்பா
சார், நான் அந்த முனை வரைக்கும் போனேன், பழம் வாங்கி சீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம்னு பார்த்தா அதுல இந்த பேக் இருந்தது. சரி, நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க
கொடுங்க. அப்படி
இந்தாங்க, அதாவது எல்லாம் சரியா இருக்கான்னு, கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க.
கரெக்டா இருக்கு தம்பி.
தம்பி, இந்த பேக்ல இருக்கிறதுனா ஜுவல்ஸ், ஜுவல்ஸ் 27,000 ரூபீஸ் அப்படியே கொண்டாந்து கொடுத்தியே, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
தம்பி உட்காருப்பா, காஃபி போட்டு தரேன், சாப்பிடு.
பரவாயில்லம்மா, நான் வர்றேம்மா.
என்னது வந்தே போறீங்க தம்பி? இந்தா இந்தா, இதையா வச்சுக்கோ.
என்ன சார் இது?
ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கிஃப்ட், 1,000 ரூபீஸ்.
சாரி சார், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, இது என்னுடைய கடமை. வண்டியில விட்டு போன பொருளை பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கறது நான் இங்கேயே பாத்துருக்கணும். டர்னிங் போனேன், அதுக்கப்புறம் தான் உங்க பொருள் தெரிஞ்சது, அதுக்காக நான் தான் சார் உங்களுக்கு சாரி சொல்லணும்.
தம்பி, கொடுக்க வேண்டிய காசையாவது எடுத்துப்பா.
எனக்கா? நீங்க எப்ப தரணும்?
அது மீட்டர் காசுப்பா.
அதுவா? நான் மீட்டர் எப்பவோ கட் பண்ணணும், அப்பவே உங்க சவாரி கட் ஆயிடுச்சு சார். இப்ப நான் உங்களுக்கு பண்ணினது உதவி, உதவிக்கு நான் கைமாறு எதிர்பார்க்கறது இல்ல சார்.
தம்பி, ஆட்டோ தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? நன்மைநாதன் இல்ல? உண்மையிலேயே பேருக்கு ஏத்தாள் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ்.
சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள்,
திடமற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று திருமறை நமக்கு கூறுகிறது.
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம், கடல் மீது நடத்தல். இவ் அருள் தியானம் சென்ற வான்றா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்றா நேயர்கள், எமது வான்றா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் கேட்க முடியும். இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்றா நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் www.tamilgoodnews.com என்னும் எமது இணையதளத்தில் வந்து நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். அல்லது யூடியூப் மூலம் கேட்க விரும்பினால் வான்புரா என தேடவும். அருள் தியானம் தொடர்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22 23 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கடல் மீது நடந்தார் என்ற தலைப்பிலே அந்த பகுதி எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இருந்துதான் இப்பொழுது இந்த வான்புரா நிகழ்ச்சியிலே சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். அதிலே முதலாவதாக இயேசு கடல் மீது நடந்தார், பேதுருவும் கடல் மீது நடந்தார் என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, கடல் மீது இயேசுவோடு எத்தனை சீடர்கள் நடந்தார்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். படகின் மீது புயல் வந்து மோதிய போது, பெரும் கொந்தளிப்பு படகை தாக்கிய பொழுது, அந்த படகிலே பல சீடர்கள் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் தாங்கள் சாகப்போகிறோமே என்று பயந்தார்கள். அப்பொழுது இயேசு கடல் மேல் நடந்து வந்ததை அவர்கள் கண்டபொழுது, பேதுரு மட்டும்தான், ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மேல் நடக்க எனக்கு ஆணை தாரும் என்று கேட்டு கடல் மேல் நடந்தார். ஆகவே படகிலே மற்ற சீடர்களும் இருந்தாலும் பேதுரு மட்டும்தான் கடலிலே நடந்தார். அதுபோல நமது வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சில நேரத்தில் எண்ணி பார்க்காத நேரத்தில் புயல் வந்து மோதுகிறது, பெரும் அலைகள் வந்து மோதுகிறது. அப்பொழுது அன்றைக்கு சீடர்கள் பயந்தது போல நாமும் சில நேரம் பயப்படுகிறோம். என்ன ஆகப்போகிறதோ, நமது வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ, மரணமே வரப்போகிறது என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். அப்படி பலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் எல்லாரும் அதிலே பயந்து எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஒரு சிலரால் அதனால் வெற்றி கொள்ள முடிகிறது. கடவுளில் நம்பிக்கை உள்ளவர்களால் அதில் வெற்றி கொள்ள முடிகிறது. ஆனால் எல்லாரும் அதில் வெற்றி கொள்வதில்லை. எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் பல நேரத்திலே புயல் வீசும் பொழுது, கொந்தளிப்பு வரும் பொழுது, அவர்களால் அதை எதிர்த்து நிற்க முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு என்ன காரணங்கள் என்பதைத்தான் நாம் தியானிக்கிறோம். அன்றைக்கு பேதுரு மட்டும்தான் அந்த கடலிலே நடந்தார், மற்ற சீடர்கள் நடக்கவில்லை. அதற்கு கடவுள் காரணம் அல்ல. இயேசு பேதுருவை மட்டும்தான், நீ மட்டும்தான் நடந்து வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் எல்லாரையும் நடக்க அவர் விரும்பினார், விரும்புகிறவர். ஆனால் பேதுரு மட்டும் நடந்தார். ஏனென்றால் நாம் முதலிலே தியானித்தோம், பேதுரு அந்த கடல் அலை மேலே இயேசுவை கண்ட பொழுது, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் அலை மேல் நடக்க எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டார். பேதுருனுடைய வாழ்க்கையிலே அவர் கடல் அலை மேல் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இயேசு எதெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். இயேசுவை கடல் அலை மேல் கண்டபொழுது, நானும் அந்த இயேசுவினுடைய பிள்ளைதானே, அவருடைய சீடன் தானே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே, அப்ப இயேசுவினால் அந்த கடல் அலை மேல் நடக்க முடியும் என்றால் ஏன் என்னால் நடக்க முடியாது, ஆகவே நானும் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே முதலாவதாக பேதுரு இயேசு என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதை தானும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவரால் நடக்க முடிந்தது. அதுபோல நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது, இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ, இயேசு என்ன செய்தாரோ, அல்லது இயேசு எங்களை என்ன செய்யும்படி சொல்லியிருக்கிறாரோ அதை நாங்களும் செய்ய வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து, இயேசு எதிலெல்லாம் வெற்றி கொண்டாரோ அதை அறிந்து அதில் நாங்களும் வெற்றி கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கும் பொழுது, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மோதுகின்ற புயல்கள் அலைகளை வெற்றி கொள்ள முடிகிறது. இரண்டாவது பாருங்கள், பேதுரு கடல் அலையில் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர் இயேசுவினிடத்திலே கேட்கிறார், இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் அலை மேல் நடக்கட்டும் என்று. அதாவது இயேசுவினிடத்திலிருந்து அவர் உத்தரவை பெற்றுக்கொண்டார், கேட்டுக்கொண்டார் என்று நாம் தியானித்தோம். அதாவது நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற புயலை அல்லது கொந்தளிப்பை வெற்றி கொள்வதற்கு நாமாகவே தனிப்பட்ட முறையிலே முயற்சி எடுத்தோம் என்றால் அதிலே நாம் நிச்சயமாக தோற்று விடுவோம். பல தடவை தோற்ற அனுபவம் பலருக்கு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கொள்வதற்காக முழுக்க முழுக்க தங்களையே நம்பி விடுகிறார்கள். தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வேறு, கடவுள் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறார். தன்னம்பிக்கையை மட்டுமே நாம் நம்பிவிடக்கூடாது. கடவுளை நம்பாமல் எங்களை மட்டும் நாம் எப்பொழுதெல்லாம் நம்பி விடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சில நேரம் தோற்று விடுகிறோம். ஏனென்றால் நம்மை நாம் நம்பும் பொழுது நம்மாலேயே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. நமக்கு உதவி செய்யத்தான் கடவுள் காத்திருக்கிறார். ஆகவே பேதுரு கடல் அலைமேல் நடப்பதற்கு முன்பதாக, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் அலைமேல் நடக்க ஆணையிடும் என்று கேட்டுக்கொண்டது போல, நாமும் நமது வாழ்க்கையிலே என்ன போராட்டங்களை சந்தித்தாலும், என்ன சூழ்நிலைகளை சந்தித்தாலும், அவைகளை வெற்றி கொள்வதற்காக கடவுளை நோக்கி நாம் மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பேதுருவினால் அந்த அலையிலே நடக்க முடிந்தது. அவர் பேதுரு அலைமேல் நடப்பதற்கு இரண்டாவது காரணம் என்ன என்று கேட்டால், அவர் இயேசுவினிடத்தில் இருந்து உத்தரவை பெற்றுக் கொள்ளுகிறார். இயேசுவினிடத்திலே அந்த உத்தரவை தரும்படி கேட்டுக் கொள்ளுகிறார். அப்ப அதை நாம் எப்படி தியானிக்கிறோம் என்றால், நமது வாழ்க்கையிலே நாம் வெற்றி கொள்வதற்காக ஜெபம் என்பது மிக அவசியம். நமக்கு ஜெப வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் நாம் நமது வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடிகிறது. மூன்றாவதாக, இன்றைக்கு நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், பேதுரு ஆண்டவரிடத்தில் இருந்து இறை வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறார். பேதுரு என்ன கேட்கிறார் என்றால், ஆண்டவரே, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் அலை மேல் நடக்க எனக்கு ஆணையிடும் என்று கேட்ட பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், வா என்று அழைக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தையை அவர் பெற்றுக் கொண்டார். அவை மூன்றாவதாக, பேதுரு கடல் அலை மேல் நடப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர் இறை வார்த்தையை தன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டார். இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் இறைவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், இறைவனிடத்தில் இருந்து அவர் சொல்லுவதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சந்திக்கின்ற எல்லா சூழலிலும் நாம் வெற்றி கொண்டு வாழ முடிகிறது.
வாண்டராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் மீது நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது.
இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சந்திக்கின்ற போராட்டங்களை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் சந்திக்கின்ற சில நேரம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை கூட அவர்களால் வெற்றி கொள்ள முடிவதில்லை. அங்காங்கே அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். சின்ன பிரச்சனையினால் கூட குடும்பமே பிளவுபட்டு போய்விடுகிறது. சின்ன பிரச்சனையினாலே வேலையிலேயே கூட அவர்கள் குழப்பமடைந்து விடுகிறார்கள், சொந்த வாழ்க்கையிலே குழப்பமடைந்து விடுகிறார்கள். அதை எப்படி தீர்க்கலாம் என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இன்னும் பலர் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சில பிரச்சனைகளினாலே அவர்கள் வாழ்க்கையே சின்னாபின்னமாக்கி விடுகிறார்கள். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இனி எனக்கு சந்தோஷமே வராது, எனக்கு விடிவே வராது என்று நினைத்து விடுகிறார்கள். இன்னும் பலர் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியினாலே மற்றவர்களும் வாழக்கூடாது என்று மற்றவர்கள் வாழ்க்கையையும் கெடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படி பலர் தங்கள் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, புயலை சந்திக்கும் பொழுது, பெரும் அலைகளை சந்திக்கும் பொழுது, அதை எப்படி வெற்றி கொள்வதென்று தெரியாமலேயே அதனாலேயே அவர் அதாவது அந்த அலையினாலே அந்த புயலினாலேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பாதிக்க விட்டு விடுகிறார்கள். அதனாலே அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே தான் இந்த தியானத்தின் வழியாக தூய ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது பேதுரு கடல் மேல் அந்த அலை மேல் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், மூன்றாவது காரணம் என்னவென்றால், அவர் இயேசுவின் இடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொண்டார். அதுபோல யார் ஒருவர் அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களை அல்லது குழப்பமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது இறைவனிடத்திலிருந்து இறை வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அவர்களால் அவர்கள் சந்திக்கின்ற சூழலை, அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையை, அவர்கள் சந்திக்கின்ற குழப்பத்தை வெற்றி கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறது. பேதுரு பாருங்கள், அந்த அவர் படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரும் அலையை சந்தித்தார், பெரும் புயலை சந்தித்தார். அப்படி சந்தித்த பொழுது தாங்கள் சாக போகிறோம் என்று பயந்தவர்கள் அவர்கள், அதை கண்டு பயந்து சாக போகிறோம் என்று அலர்னவர்கள் அவர்கள். இப்பொழுது அதே பேதுரு பாருங்கள், அதே கொந்தளிக்கும் கடலிலே கால் வைத்து நடக்கக்கூடிய ஒரு பலனை அவர் பெற்றுக் கொண்டார். இது எப்படி நடந்தது? இயேசு அவருக்கு அருகிலே இப்பொழுது இல்லை, இயேசு எங்கேயோ ஒரு தூரத்திலே நிற்கிறார். தூரத்தில் நின்று இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு பேதுரு தான் பயந்து கொண்டிருந்த அந்த படகில் இருந்து தன் காலை தூக்கி இப்பொழுது அலை மேல் வைக்கிறார். எந்த மனிதனால் அலை மேல் வைக்க முடியும்? இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அன்பானவர்களே. இது சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதை எப்படி நமது எண்ணத்திலே கொண்டு வருவதென்றே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விடயம். தண்ணீரின் மேல் யாரால் கால் வைக்க முடியும்? எவ்வளவோ பெரிய சாதனைகளை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பூமிக்கு வெளியிலே இருந்து கூட பாய்ந்து பூமியிலே பாய்கிறார்கள். அந்த அளவு பெரிய சாதனை எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாதிக்கப்படுகிறது. ஆனாலும் ஒரு ஒரு பெரிய புரட்சியான விடயம் என்னவென்றால், யாரால் இன்றைக்கு தண்ணீரிலே கால் வைத்து நிற்க முடிகிறது என்பது ஒரு பெரிய ஒரு விடயமாகும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம். பேதுரு கடல் மேலே நடந்தார், இயேசு நடந்தார், அதுபோல பேதுருவும் நடந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த கடல் அலை மேல் அவர் நடப்பதற்கு எப்படி அந்த துணிவு வந்தது, எப்படி அவரால் நடக்க முடிந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த துணிவை அவர் பெற்றுக்கொண்டதற்கு முக்கியமான காரணம் இயேசு வா என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது. அந்த வார்த்தை பாருங்கள், அவருடைய பயத்தை நீக்கியது. வா என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை கடல் அலை மேல் நானும் நடக்கலாம் என்கின்ற ஒரு துணிவை பேதுருவுக்கு கொடுத்தது. இயேசு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, வா என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை பேதுருனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இந்த புயல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு என்னை வா என்று சொல்லி இருக்கிறார். இந்த பெரும் அலை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இயேசு என்னை வா என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே என்னால் போக முடியும், என்னால் நடக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய துணிவு அவருடைய உள்ளத்திலே வந்ததுக்கு என்ன காரணம்? இயேசு வா என்று சொன்னதுதான் காரணம். அதுபோல அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இந்த வான்புரா நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறோம். அதாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் வெற்றி கொண்டு வாழலாம். நீங்கள் சந்திக்கிற புயல் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற கடன் தொல்லையா இருக்கலாம், உடல் நோயா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், இல்லாமையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்வியா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அவைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுள் உங்களை படைத்தவர், அவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு படைத்தவர், அவர் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும்படி படைத்தவர். அவர் இந்த உலகத்திலே நீங்கள் துன்பத்தாலும் வேதனையினாலும் மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை உண்டாக்கவில்லை. பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள், பறவைகளை விட, மிருகங்களை விட, கடவுள் இந்த உலகத்திலே படைத்த எல்லா படைப்புகளையும் விட மனிதனை அவர் தன் சாயலிலே படைத்தார். மனிதனை அவர் உயர்ந்த நோக்கத்தோடு படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் இந்த உலகத்தின் படைப்புகளை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இறைவன் மனிதனை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்பு வான்புரா வானொலியர்களே, நீங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களை வாழ்க்கையே முடித்துவிட கடவுள் விட்டு விடுவாரா? நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற புயல் காற்று உங்கள் குடும்பத்தை அழித்துவிட கடவுள் விட்டு விடுவாரா? இல்லை, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையை இறைவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்கள் சீரழிந்து போக வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவா இறைவன் குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்தார்? இல்லை, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் தனிமையா இருக்க முடியாது, தனிமையா இருந்தான் என்றால் அவனால் சந்தோஷமா இருக்க முடியாது, தனிமையினால் இருந்து அவன் வாழ்க்கையிலே முழுமை அடைய முடியாது, தனிமையா இருந்து அவனால் எதையுமே சாதிக்க முடியாது, தனிமையை இருந்தான் என்றால் அவனுக்கு எங்கேயோ இருந்து கட்டாயமாக உதவி தேவை என்றெல்லாம் அறிந்த கடவுள் தான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இறைவனை அந்த துணையை உண்டாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தை இறைவன் தானே உண்டாக்கி இருக்கிறார். அப்படி குடும்பத்தை உண்டாக்கிய கடவுள் அந்த குடும்பத்திலே புயல் வரும் பொழுது, அந்த குடும்பத்திலே பெரும் அலை வந்து மோதும் பொழுது, அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த குடும்பத்தை இறைவன் விட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. இறைவன் உங்கள் குடும்பத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். ஆகவே அன்பு வான்புறா வாழ நேயர்களே, நீங்கள் வாழ வேண்டும், உங்களால் வாழ முடியும். உங்களுக்கும் இந்த உலகத்திலே உயர்வு உண்டு, வாழ்வு உண்டு. உங்களுக்கும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்வு உண்டு, சந்தோஷமான வாழ்வு உண்டு. ஆகவே நீங்கள் அந்த மகிழ்ச்சியான வாழ்வை, வெற்றியான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இறை வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது அந்த வார்த்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய துணிவை உண்டாக்கி விடுகிறது. அதைத்தான் பேதுருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வா என்று சொன்ன உடனே பேதுரு தன் காலை தூக்கி அந்த அலை மேல் வைக்கிறார். அந்த கடல் மேல் அவர் துணிவோடு காலை வைப்பதற்கு என்ன காரணம்? இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான் காரணம். அதுபோல நீங்களும் இறைவனுடைய வார்த்தையை அறியுங்கள், இறைவனுடைய வார்த்தையிலே வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த வார்த்தை உங்களை வழி நடத்துவதை, அந்த வார்த்தை உங்களுக்கு வெற்றி கொடுப்பதை நீங்கள் காண முடியும்.
வான்றானியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தி. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர், சர்வரம் நீரே எம்மை நீட்டீர். எப்பொழுதும் வாழ் இறைவானானே, எத்தனை வழிகளில் உமதன்பை கெண்டித்தமை நீராள் கொண்டே. அன்பின் தேவனர் கருணையிலே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் மீது நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை நமது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும் என்றால், இறைவன் தன் மக்களோடு அவர் வார்த்தை வழியாகத்தான் தொடர்பு வைக்கிறார். எப்படி இறைவன் தன் மக்களை வழி நடத்துகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் என்னவோ ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அதன் வழியாக மக்களை வழி நடத்துகிறார் என்றோ, அல்லது அங்காங்கே வெளிச்சம் வெளிச்சமாக தோன்றி மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றோ, அல்லது ஏதோ ஒரு மெஜிக்கை காட்டி மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரோ என்று நாம் வேதாகமத்தில் அறிய முடியாது. அவர் எப்படி மக்களை வழி நடத்துகிறார் என்றால், வார்த்தை வழியாகத்தான் மக்களை வழி நடத்துகிறார். அந்த வார்த்தை வழியாக மக்களோடு தொடர்பு கொண்டு அந்த வார்த்தை வழியாகவே மக்களை வழி நடத்துகிறதைத்தான் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அதனால்தான் வார்த்தை மனு உருவானார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது.
தொடக்கத்திலே வார்த்தையாயிருந்தவர் இந்த பூமியிலே மனுவாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு நம்மை வழி நடத்துகிறார். அப்ப அந்த இயேசு யார் என்றால் இறைவனுடைய வார்த்தை. அந்த இயேசு இப்பொழுது நமக்கு தூய ஆவியானவரை தந்து தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். தூய ஆவியானவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்றால் இறைவனுடைய வார்த்தை வழியாகத்தான் நம்மை வழி நடத்துகிறார். வார்த்தையில் இருந்துதான் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை இறைவன் தன் வார்த்தை வழியாகத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு குடும்பத்திலே பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு அனுதினமும் பல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய அன்பினால், அவர்களுடைய பாசத்தினால், அவர்களுடைய வார்த்தையினால். அதுபோலதான் நம்முடைய கடவுள் கூட, நம்மை உண்டாக்கிய கடவுள் கூட நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தை வழியாக, அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி அவருடைய அன்பை, அவருடைய அக்கறை, அவருடைய பாசத்தை அந்த வார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்தி அந்த வார்த்தை வழியாக வழி நடத்துகிறவர் தான் நம்முடைய கடவுள். ஆகவே ஏதோ ஒன்றை பார்த்து இன்றைக்கு இறைவன் இதன் வழியாக நமக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார், இதன் வழியாக நமக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நியூஸை பார்த்து இறைவன் இந்த நியூஸ் வழியாக, இந்த செய்தி, அதாவது உலக செய்தி வழியாக எனக்கு இதை இன்றைய கற்றுக் கொடுக்கிறார். அல்லது நீங்கள் பார்க்கிற ஏதோ ஒரு காட்சியை பார்த்து இந்த காட்சி வழியாக இன்றைக்கு இறைவன் எனக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அல்லது நீங்கள் பார்க்கின்ற ஏதோ ஒரு கட்டிடத்தை பார்த்து இந்த கட்டிடத்தின் வழியாக இறைவன் எனக்கு இன்றைக்கு இதை சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கிற ஒரு மனிதனை பார்த்து இந்த மனிதன் வழியாக இன்றைக்கு இதை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவைகள் வழியாக இறைவன் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு படிப்பினையை உங்களுக்கு தரலாம், நமக்கு தரலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் இறைவன் அவரிடத்திலிருந்து பதில் தர விரும்புகிறார், நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அதனாலதான் திருப்பாடல் சொல்லுகிறது, அல்ல சங்கீதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், கடவுள் நம்மேல் தன்னுடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல சங்கீதம் அல்லது திருப்பாடல் என்ன சொல்லுகிறது, இறைவனுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறைவன் தன்னுடைய மக்களை எப்படி வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தை வழியாகத்தான் வழி நடத்துகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமும் பாருங்கள், ஒவ்வொரு மக்களும் இறைவனுடைய வார்த்தையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த குடும்பம் இறைவனுடைய வார்த்தையிலே வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அல்லது எந்த மனிதர் இறைவனுடைய வார்த்தையை நம்பி அதிலே தன் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் வெற்றி வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை, ஒரு விடுதலை வாழ்க்கையை அவர்கள் சந்திப்பதை, அவர்கள் காண்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் அவர்களுக்குள் வந்திருக்கிற அந்த இறை வார்த்தை அவர்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறது. அதுபோலதான் இந்த பேதுருவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வா என்ற அந்த ஒரே வார்த்தை தான் அவரால் கடல் மேல் நடப்பதற்கு அந்த பெலனை கொடுத்தது. பலர் இன்றைக்கு வீட்டிலே வந்து குடும்ப ஜபம் சொல்லுவார்கள், தனி ஜபம் சொல்லுவார்கள். ஆனால் அதிலே அப்படி செய்யும் பொழுது கூட சில நேரத்தில் இறை வார்த்தையை அவர்கள் வாசிக்காமல் போய்விடுகிறார்கள். ஆகவே அன்பு வான்புற வாழ்நேயர்களே, நீங்கள் அனுதினமும் வீட்டிலே ஜபம் செய்யும் பொழுது, உங்கள் குடும்ப ஜபம் செய்யும் பொழுது கூட சரி, அதிலே கட்டாயமாக நீங்கள் இறைவனுடைய வார்த்தையையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப ஜெபத்தோடு இறை வார்த்தையையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இறை வார்த்தையை வாசியுங்கள், அதை தியானியுங்கள். இன்றைக்கு பலர் இறை வார்த்தையை வாசிக்காமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே முதலாவது ஒரு காரணம் பாருங்கள், இது ஒரு மறைமுகமான விடயம். இதை பலர் தங்களுடைய அறிவினாலே அதை புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பலர் இறை வார்த்தையை வாசிக்காமல் போவதற்கு, அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் போவதற்கு, அதில் அக்கறை வைக்காமல் போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த திருமறை நமக்கு என்ன சொல்கிறது, சத்துரு அதாவது சாத்தான் கடவுளுடைய வார்த்தையை நாம் அறியாதபடி அந்த வார்த்தையை நமக்கு மறைக்கிறான் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த செய்தியை பலர் அறிந்து கொள்வதில்லை, இதை பற்றி பலர் கவனம் செலுத்துவதும் இல்லை, இதில் அக்கறை கொள்வதும் இல்லை. என்றால் இது மனித அறிவினால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது, இது தூய ஆவியானவருடைய வல்லமையினால் தான் இதை விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர, எங்களுடைய மனித அறிவினால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. மனித அறிவினால் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால், சாத்தான் ஏன் அவருடைய வார்த்தையை தடுக்கிறான், நம்மிடத்திலிருந்து ஏன் சாத்தான் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து மக்களை பிரித்து வைக்கிறான் என்பதை மனித அறிவினாலே அவைகள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார்.
அன்பு வான்பராம் வானொலியர்களே, இவ் அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை நீங்கள் மறு வான்பரா நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே.
வான்றா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். சீடர்கள் கடும் புயலிலும் பெரும் அலையிலும் மோதி தங்கள் வாழ்க்கையிலே சாகப் போகிறோமே என்று பயந்த பொழுது கடல் மீது நடந்து வந்து அவர்களை காப்பாற்றின தெய்வமே, இதோ இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் பெரும் புயலும் பெரும் அலையும் மோதி தங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுதே இவர்கள் மேல் வந்து இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சுமைகளிலிருந்தும் எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் விடுதலை தருவதாக. இவர்கள் வாழ்க்கையை எதிர்த்து வீசிக் கொண்டிருக்கிற பொல்லாத புயல் இயேசுவின் நாமத்தில் அமைதி அடையற்றும். இவர்கள் வாழ்க்கையை கலங்க வைத்துக் கொண்டிருக்கும் பெரும் அலைகள் இயேசுவின் நாமத்தில் ஓயட்டும். ஆண்டவருடைய வல்லமையினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைய நாளிலே இவர்களுடைய வீட்டிலே, இவர்களுடைய வாழ்விலே, இவர்களுடைய வழியிலே தேவ சமாதானமும் இறைவனின் ஆசீர்வாதமும் நிறைவாய் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஒருவனே தம்பமே தருவனே, பருதரிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேனே.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. சரி நேயர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வாழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.